அடுத்து வரும் தேர்தலில் கோயலிஷன் வெற்றி பெற வேண்டும் எனில் பெட்ரல் அரசின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் தேவை என்றும் அதற்கான திட்டம் தன்னிடம் உள்ளது என்று முன்னாள் பிரதமர் டோனி ஆபட் கூறியுள்ளார்.
The fact is, minor parties, fringe parties are much better at grievance than they are at solutions. So if you want a good government, you really have no option but to back the Liberal National Coalition. But plainly, there are lots of people who are concerned about our direction. And plainly, the risk is that we will drift to defeat if we don't lift our game.
குடிவரவை குறைத்தல், அரசு செலவினங்களை குறைத்தல், மனித உரிமை ஆணையத்தை கைவிடுதல் மற்றும் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்திக்கான மானியத்தை நிறுத்துவது போன்ற விடயங்களை அரசு செய்ய வேண்டும் என்று திரு ஆபட் கூறியுள்ளார். ஆனால் தனது அரசு கடந்த 6 மாதங்களில் மாபெரும் சாதனை புரிந்துள்ளதாக மெல்பர்ன் 3AW வானொலியிடம் பிரதமர் மால்கம் டர்ன்புல் கூறியுள்ளார்.
Tony Abbott's a very experienced politician. He knows exactly what he's doing. I'm not going to go into what private conversations I have with him, but he knows exactly what he's doing, and so do his colleagues. I'm not going to be provoked. The fact is, my government has a record of achievement. In the last 6 months or so since the election, we have achieved more through the Senate with fewer seats in the House and fewer seats in the Senate than we did in the previous 3 years.
தற்போது உள்ள கோயலிஷன் அரசின் பல குறைபாடுகளை டோனி ஆபட் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் அமைச்சர் ஆந்தனி அல்பனீசி நைட் நெட்வொர்க்கிடம் கூறியுள்ளார்.
The government doesn't have an agenda, doesn't have a sense of purpose, and Tony Abbott's solution is to say, take what I did in the 2014 budget and go more extreme, go harder. He just hasn't got the message at all. Tony Abbott is delusional and the government is dysfunctional.
ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் வேலை செய்யும் ஹாஸ்பிட்டாலிட்டி, ரீடெயில், பார்மசி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் துறை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் பெனால்டி ரேட்ஸ் கொடுப்பனவு குறைக்கப்பட உள்ளதாக ஃபேவர்க் கமிஷன் தெரிவித்துள்ளது. இதன்படி ஹாஸ்பிட்டாலிட்டி துறை பணியாளர்களுக்கான ஞாயிறு கொடுப்பனவு 175% வீதத்திலிருந்து 150% ஆகவும் ரீடெயில் பணியாளர்களின் கொடுப்பனவு 200% வீதத்திலிருந்து 150% வீதமாகவும் ஃபாஸ்ட் ஃபுட் துறை லெவல் 1 பணியாளர்கள் கொடுப்பனவு 150% வீதத்திலிருந்து 125% வீதமாகவும் குறைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து வேலைவாய்ப்பு அமைச்சர் மிக்கேலியா கேஷ் அவர்கள்,
Because of the decision that has been made, they will now be open, able to open on a Sunday. That is a good thing, in particular for those who are currently unemployed or who are underemployed.
பெனால்டி ரேட்ஸ் கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளது பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டன் கூறியுள்ளார்.
We are currently going through unprecedented low wages growth. We are seeing the wallets and purses of ordinary Australians snapping shut because they're not getting any wage rises and they're battling to make ends meet. This is a disaster for the economy. It will not create thousands of new jobs. All it will do is it means that low-paid Australian workers will be subsidising the profits of companies and it'll hurt confidence in the suburbs and regions of Australia.
இது குறித்த விரிவான செய்திகளை எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் எதிர்பாருங்கள். ஆஸ்திரேலியா போஸ்டின் நிர்வாக இயக்குநர் அகமத் ஃபாகூர் பதவி விலகியுள்ளார். நாட்டின் பிரதமரை விட 10 மடங்கு, அதாவது ஆண்டொன்றுக்கு 5.6 மில்லியன் டாலர்கள் இவருக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது என சமீபத்தில் செய்தி வெளியானதை அடுத்து இவ்விடயம் சர்ச்சைக்குள்ளாகியிருந்த நிலையில் அகமத் ஃபாகூர் தற்போது பதவி விலகியுள்ளார். அடுத்த நிர்வாக இயக்குநர் தெரிவு செய்யப்படும் வரை, அதாவது வரும் ஜூலை மாதம் வரை, தான் இப்பதவியில் தொடர்வேன் என்று திரு ஃபாகூர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார்.
I want to announce to you all today that I tendered my resignation to the board of Australia Post. I will continue in this role while the board conducts a search for a new CEO. I will formally step down in July following the appointment of my successor.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நியூ சவுத் வேல்ஸ் பிரதமர் கிளாடிஸ் பிரெஜக்லினை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேச்சு நடத்தியுள்ளார். அதே நேரம் பாலஸ்தீன மக்கள் தொடர்பில் இஸ்ரேல் கடைபிடித்து வரும் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களின் ஆஸ்திரேலிய விஜயத்தை கண்டித்தும் பாலஸ்தீன ஆதரவாளர்களால் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு அங்கமாக சிட்னி டவுன்ஹாலில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
We should not expect the Palestinians who are the occupied to go into negotiations with the occupier. You do not expect someone to go into negotiations with a gun to their head. It is up to countries like Australia to take a stand against Israel because Israel is clearly doing whatever it wants without any regard for international law. So I really would appreciate it if our Prime Minister could at least bring that up with Mr. Netanyahu instead of just welcoming him.
இரண்டாயிரத்தி 2015 ஆண்டு கோடரியால் தனது முன்னாள் மனைவி டாரா கோஸ்டிகனை வெட்டி கொலை செய்த கன்பராவை சேர்ந்த 42 வயதான மார்க்கஸ் ரேப்பலுக்கு ACT உச்சநீதிமன்றம் 32 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 26 ஆண்டுகளுக்கு பிறகே மார்க்கஸ் ரேப்பல் பிணைக்கு விண்ணப்பிக்கலாம். தீர்ப்பினை நீதிவான் வாசிக்கும்போது மார்க்கஸ் ரேப்பல் அவரை நோக்கி கத்தியுள்ளார். டெரா கோஸ்டிகன் தனது மடியில் கை குழந்தையை வைத்திருந்தபோது அவரின் 9 மற்றும் 11 வயதுடைய இரு மகன்கள் முன்னிலையில் கோடரியால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்ப்பு குறித்து நீதிமன்றத்திற்கு வெளியே கருத்து தெரிவித்த டாரா கோஸ்டிகனின் மாமா,
Many have suggested that today will bring closure. It hasn't. Today's verdict does not bring me peace. Tara remains dead. Today just clarifies what Marcus Rappel has to look forward to for the rest of his life.
இனி விளையாட்டு செய்தி ஒன்று. ஆஸ்திரேலியா இந்தியா கிரிக்கெட் அணிகளுக்கிடையே நேற்று புனேவில் ஆரம்பித்த டெஸ்ட் தொடரின் முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 260 ஓட்டங்களையும் இந்திய அணி 105 ஓட்டங்களையும் எடுத்துள்ளது. தற்போது இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடிக் கொண்டிருக்கும் ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட்டுகளை இழந்து 16 ஓட்டங்களை எடுத்துள்ளது. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.